சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
உயிர்நோக்கு அன்பர்களுக்கு பணிவான வணக்கம். இன்று 51வது வகுப்பு.
அஞ்செழுத்து உச்சரிப்பு சோர்விந்தி நிகழ்தலும் இவ்வழிபாடு உள்ள பொழுதே ஆகும் என்பதை கருத்தில் கொண்டால் அவ்வையம் நீங்கிவிடும்.
உரையாசிரியர் நம்மை நெறிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து சில விடயங்களை நமக்காக சொல்லுகிறார். அதாவது கோயில கோயில் போக வேண்டும் அஞ்செழுத்து போதுமே என்றால் அதற்கு அவர் சொல்லுகிறார், அஞ்செழுத்தை ஓதுகிற தன்மை கோயிலுக்கு போகிற பொழுது சிவனடியார்களை தொழுகிற பொழுது தானாக உண்டாகும். ஆகவே அஞ்சலத்தை ஓதினால் போதும், அஞ்சலத்தை ஓதுவதற்கு இந்த சூழல் தேவை என்றபடியால் அஞ்சலத்தை ஓதுகிற சூழலை தருகிறதாகிய கோயில் முதலியவற்றையும் வழிபட வேண்டும் என்று அதோடு நின்று விடாதே இதையும் செய்யென்று ஈர்த்து நமக்கு உள்ளே இழுக்கிறார்.
இவ்விடத்தில்
அதிலே இன்னொரு பதிலும் இருக்கிறது, பஞ்சாக்கரம் ஓதினால் போதும். பஞ்சாக்கரம் என்பது என்ன? சிவ வடிவம். அது நாங்கள் ஏற்கனவே படித்துவிட்டோம். பஞ்சாக்கரத்தை ஓதி ஓதி சிவவடிவை தியானிப்பவனுக்கு சிவவடிவை கண்ணாலே காணுகிறதாகிய கோயிலே போய் காணுகிறதாகிய அந்த வாய்ப்பை அவன் விட மாட்டான். அது உங்களுக்கு தெரியும். சில இளைஞர்கள் ஒரு 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 நடிகை மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கிறார்கள். அதை தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது ஒரு ஒரு படத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த நடிகை நம் பக்கத்து கடை திறக்க வருகிறாள் என்றால் எல்லாரும் ஓடிப்போய் நின்று பார்க்கிறோம் அல்லவா? அதுக்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நம் மனதில் பதித்தவனை நேரே காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை விட மாட்டான். அதுபோல பஞ்சாக்கரத்தினோடு சிவ வடிவை வழிபட்டு கொண்டிருந்தவனுக்கு சிவ வடிவே கோயிலில் இருக்கிறது என்றால் அதை பார்ப்பதிலே கட்டாயம் ஆர்வம் பிறக்கும், அதனாலே தொழுவார் என்றும் நாம் கொள்ளலாம்.
இவ்விடத்தில்
எவ்வளவு உயர்ந்த விஷயத்திற்கு எவ்வளவு தாழ்ந்த உவமை சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் அதை மன்னித்துக் கொண்டு மேலே போ.
இவ்விடத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் பற்றிய ஒரு செய்தியை கூறுதல் பொருத்தமாகும். சேரமான் பெருமாள் முடிசூடி பட்டத்து யானை மீது முதல் உலா வரும் பொழுது தோளில் உவர்மண் பொதியினை சுமந்து கொண்டு வந்த ஒரு வண்ணான் எதிரில் வந்தான். மழையினால் உவர்மண் கரைந்து அவன் உடலில் படிந்து பெற்ற வெண்ணிற கோலத்தோடு முழு நீர் பூசிய முனிவர் போல தோன்றினான். சேரமான் பெருமாள் அவ்வுருவை சிவன் எனவே கண்டு யானையின் நின்றும் இறங்கி அவனை கைகூப்பி தொழுதார். அரசர் பெருமான் தன்னை தொழுவதை கண்டு அஞ்சிய அவ்வண்ணான், தேவரீர் அடியேனை யார் எனக் கருதியது? அடியேன் அடிவண்ணான் என்றான். சேரர் பெருமான் நிலையாத அரச வாழ்க்கையை பெரிதாக எண்ணும் மயக்க உணர்வு சிறிதும் இல்லாமல் திருவேடமே மெய்ப்பொருள் என்று உணர்ந்த அம்மெய்யுணர்வு நிலையில் நின்று பின்வருமாறு கூறினார். திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர், அடியேன் அடிச்சேரன் வருந்தாது ஏகும் என்று கூறி அவனை பிரிந்தார்.
எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம். சேரமான் நாயனார் யானையிலே ஏறி உலா வருகிறார். ஒரு பெரிய சக்கரவர்த்தி எதிரிலே ஒரு வண்ணார் வருகிறார். அந்த காலத்திலே சோப்பு எல்லாம் கிடையாது, உவர் மண்ணைத்தான் அழுக்கு நீக்குவதற்கு பயன்படுத்துவார்கள். அதனால்தான் பாரதியார் படிக்கிற பொழுது மனம் வெளுக்க ஏதோ உடல் வெளுக்க மண்ணு முண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க வழி சொல்லுவாய் எங்கள் முத்து மாரியம்மா என்று பாடுகிறார். பழைய காலத்திலே இந்த உவர் மண்ணை போட்டு அதுல சொல்வார்கள், இந்த புத்து மண்ணை வெட்டி எடுத்தால் அதுக்குள்ளே ஒரு வலுவெழுப்பான மண் இருக்கிறது, அதை போட்டு உடம்பிலே போட்டும் குளிப்பார்கள், உடையிலே போட்டும் உடையை வெளுக்க செய்வார்கள் என்பது பழைய காலத்து முறை. அந்த உவர் மண்ணை கொண்டு ஒரு வண்ணார் வருகிறார். கலையிலே அந்த மண்ணை சுமந்து கொண்டு வருகிறார். அந்த நேரம் மழை பெய்கிறது. அந்த மண் கரைந்து அவர் உடம்பு பூராக பிடிக்கிறது. அந்த உடம்பு பிடித்த அந்த மலையாலே கரைந்து உடம்பிலே பிடித்த மண் காய்ந்து வெண்மையாக தெரிகிறது. உடனே சிவனடியார் வேடத்தை பெரிதாக நினைக்கிற இந்த சக்கரவர்த்தி யானையிலே இருந்து இறங்கி ஓடிப்போய் அவரை தொழுதார். அவன் பதறி போனான். அவன் சாதாரண வண்ணான், அவன் ஒன்றும் சிவனடியார் இல்லை, சாதாரண வண்ணான். ஒரு சக்கரவர்த்தி இந்த இறங்கி வந்து தன்னை கும்பிடுகிறார் என்ற உடனே இவர் ஏதோ விடயம் தெரியாமல் கும்பிடுகிறார் என்று நினைத்து உள்ளதை சொன்னான். நாங்களா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி விட்டு போயிடுவோம். அவனும் நல்லவனானா இருந்திருப்பான் போல் இருக்கிறது. அவன் நான் ஆரென்று நினைத்தீர்கள் சக்கரவர்த்தி, அடி வண்ணான் என்றால் என்னன்னா நான் அடிமையாகிய வண்ணான் என்று இவர் சொன்னார். அதற்கு அவர் சொல்லுகிறார், உடனே நாங்கள் என்றா என்ன செய்வோம், அது நான் ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லி அசடு வழிந்து யானையில ஏறி இருப்போம். அவர் என்ன சொன்னார், அது ஒன்றும் தப்பில்லையா, உன்னை நான் வழிபட்டது, என்னை இந்த சுவர்மன் காய்ந்த அந்த வெளுப்பான மண்ணினுடைய தோற்றத்தோடு வந்து சிவனை நினைப்பித்தாய். நீ எந்தவண்ணனாகவும் இருந்து நீ அடிவண்ணான் என்று சொல்கிறாய், சிவனை நினைப்பித்த உனக்கு நான் அடிமை. ஆகவே இவர் என்ன சொன்னார், சக்கரவர்த்தி சொல்லுறார், அடி என்ன அந்த வரிய பாடு, அடி பாட்டு சேகலார் பாட்டு,
திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர், அடியேன் அடிச்சேரன் வருந்தாது
ஏன். அவர் அடிவண்ணான் என்று சொல்றது அடிமையாகிய வண்ணான், இவர் சொன்னார் நான் அடிமையாகிய சேரன் என்றார். எனக்கு இந்த நேரத்திலே நீ சிவன் தான், ஆகவே நான் உனக்கு அடிமைதான் என்று ஒரு சக்கரவர்த்தி தன்னை அடிமையாக பேசுகிறார். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், உயர்வுக்கு அடையாளம் பணிவு, அதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் கல்வியால் உயர்ந்தால் என்ன, செல்வத்தால் உயர்ந்தால் என்ன, பண்பால் உயர்ந்தால் என்ன, எந்த எதனால் உயர்ந்தாலும் பணிவுதான் உயர்வினுடைய அடையாளம். அது எப்பொழுதும் கட்டாயமாக இருக்க வேண்டும். பணியுமாம் என்றும் பெருமை என்றார் திருவள்ளுவர். அதுக்கு மேலே என்ன வார்த்தை, என்றும் என்ற போட்ட அந்த முற்று உண்மை என்ன சொல்லுகிறது என்றால், நேற்று இன்றைக்கு நாளைக்கு அந்த தேவைக்கு இந்த தேவைக்கு அப்படிலாம் எப்பொழுதும் பணிவதுதான் பெருமை. அந்த பணிவில்லாதவனுக்கு பெருமை இல்லை என்று அர்த்தம். பெருமை அணியுமாம் தன்னை வியந்து என்றார். பெருமைக்கு அடையாளம் சொல்லிட்டீர்களே வள்ளுவர்களே, சிறுமைக்கு அடையாளம் சொல்லுகிறேன் என்று கேட்டால், அது என்னையா இது, பெருமை பணியும் சிறுமை தன்னை வியந்து அணியும் என்றார். நான் தான் பெரியவன், நான் அது படித்தேன் இது படித்தேன், எனக்கு பெருமை வருகிறது தெரியும், உண்மை விளக்கம் தெரியும் என்று சொன்னால் அவன் சிறியவன் என்று அர்த்தம். ஏதோ எனக்கு இது ஒன்றும் தெரியாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் பெரியவன் என்று அர்த்தம். சில நேரத்திலே தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். விதிவிலக்குகளையும் திருவள்ளுவர் சொல்ல தவறுவதில்லை. பெருக்கத்தில் வேண்டும் பணிதல், இன்னொரு குறள். பணிவு நீ பெருமையாக இருக்கிற பொழுது பணிந்து நட, இது ஒழுங்கியலாக சொல்லுகிற செய்தி. பெருமை உனக்கு நல்ல வசதி இருக்கிறதா, படிப்பு இருக்கிறதா, கார் இருக்கிறதா, அப்ப நல்ல பணிவாக நட. ஆனால் உன் இதே விதி காரணமாக அப்படி இருந்த நீ விழுந்து போய்விட்டாயா, வீழ்ந்து போயிருக்கிற நேரத்திலே நிமிர்ந்து என்றால், வீழ்ந்து போயிருக்கிற நேரத்திலே பணிந்தால் ஏலாமல் பணிகிறான் என்று சொல்லிவிடுவார்கள். அதனாலே திருவள்ளுவர் சொன்னார், பெருக்கத்தில் வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்தில் வேண்டும் நிமிர்வு என்றார். தாழ்ந்து போற பொழுது ஒருத்தருக்கு பணிஞ்சு நடக்காது, நிமிர்ந்து நட. உயர்ந்து நிற்கிற பொழுது பணிந்து நட. மொத்தத்திலே பணிதல் என்பது ஒரு லட்சணம். அந்த பணிதலை இந்த அரசனுடைய வாழ்க்கை காட்டுகிறது. அவர் அடிவண்ணான் என்று சொன்ன பிறகும் நான் அடிச்சேரன் என்று சொல்வது என்பதனுடைய அந்த உயர்வு, அந்த பெருமையை நாம் புரிந்து கொள்ளும். இதுல என்ன சொல்லுகிறார் என்றால், சிவனடியார் வேடத்தை கண்டு அவர் காட்டிய அந்த உயர்வை காட்டுகிறார்.
உலகம் எப்படிப்பட்டவரையும் தன் வழியில் இழுத்து கீழ்நறியில் செலுத்திவிடும், ஆதலால் அதற்கு இடம் கொடாமல் சீவன் முத்தர் மெய்யன்பர்களை வழிபட்டு அவர்கள் நடுவே எப்போதும் இருத்தல் வேண்டும். அம்மெய்யன்பர்கள் சிவஞானத்தை நன்கு தெளிய செய்து மும்மலங்களாகிய படுகுழியின் நின்றும் கரையேற்றி முதல்வன் திருவடியில் சேர்த்து நிற்க செய்வர். அத்தகைய அன்பர் கூட்டத்தை அடைந்திருத்தலே சீவன் முத்தர் தாம் எய்த விரும்பும் பயனை எய்ததற்கு வழியாகும்.
இதிலே நாம் படிக்கிற தத்துவம் ஒரு பக்கம், வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கிறது. போகாது, நல்ல சூழலோடு சேர்ந்து வாழ்ந்தால் கொலை செய்ய வாய்ப்பில்லாமல் போகும், தீய சூழலிலே சேர்ந்து வாழ்ந்தால் சரி செய்ய வாய்ப்பில்லாமல் போகும். அதனால்தான் ஒன்றை சொன்ன பிறகும் இன்னொன்று தேவையில்லை என்ற நிலையிலையும் ஔவையார் இன்னொன்றையும் சொன்னார். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லாரோடு இறங்கி இருப்பதும் நன்றே என்று ஒரு பாடல். அதிலேயே மற்றது இருக்கிறது அல்லவா, சரியா சித்தியாரை காணக்கூடாது என்ற செய்தி அதுக்குள்ளேயே இருக்கிறது அல்லவா. ஆனாலும் அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அவை சொன்னால், தீயாரை காண்பதும் தீரே, திருவற்ற தீயார் சொற்கும் தீதே தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதே. எல்லா பெரியவர்களும் பிடிக்கிற மீட்டர் ஒரே மீட்டராக இருக்கிறது. திருவள்ளுவர் என்ன சொன்னார், பெரியாரை துணைக்கோடல் சிற்றினம் சேராமை, ரெண்டு அதிகாரம். ரெண்டு விஷயத்தையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. பெரியாரை அது அங்கே அதனுடைய நிலைப்பாடு வேறு, ஆனால் இந்த செய்தி நமக்கு அடிப்படையான செய்தி. பெரியவர்கள் சூழலிலே வாழ்ந்து கொண்டோமானால் அதுவே நம்மை பல விடயங்களிலே காக்கும். பெரியவர்களுடைய சூழலிலே இருந்து விட்டோம் என்றால், சின்னவர்களுடைய சூழலிலே போய் சேர்ந்தோம் என்றால் நாம் நன்றாக இருக்க நினைத்தாலும் அது கெடுத்துவிடும். ஆகவேதான் இந்த ஞானியர்கள் கூட இந்த சூழலிலே வாழ விரும்புகிறார்கள் என்று சொல்றார்.
சாதகரும் சீவன் முத்தரும் சரியை கிரியை முதலிய சாதனங்களின் நிற்போரும் குரு லிங்க சங்கம வழிபாட்டினை செய்கிறார்கள். சாதனத்தில் நின்று பெறக்கூடிய சாத்தியமாகிய ஞானத்தை பெற்றுவிட்ட சீவன் முக்தர்களும் குருலிங்க சங்கம வழிபாட்டினை செய்கிறார்கள் என்றால் இவ்விருவருக்கும் வேறுபாடுதான் என்ன என்று கேட்கலாம்.
திருப்பிப்படிங்க.
சரியை கிரியை முதலிய சாதனங்களில் நிற்போரும் குரு லிங்க சங்கம வழிபாட்டினை செய்கிறார்கள். சாதனத்தில் நின்று பெறக்கூடிய சாத்தியமாகிய ஞானத்தை பெற்றுவிட்ட சீவன் முக்தர்களும் குருலிங்க சங்கம வழிபாட்டினை செய்கிறார்கள் என்றால்
ரெண்டு பிரிவு செய்து காட்டுகிறார். ஒன்று, சாதகர் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் சாதனை செய்ய முயற்சிப்போ, சரியை கிரியை யோகம் செய்து ஞானம் அடைய வேண்டும் என்பதற்காக சரியை கிரியை யோக நிலையிலே நிற்போர், இவர்கள் ஒரு பக்கம். இவர்களும் ஆலய வழிபாடு செய்கிறார். இந்த சரியை கிரியை யோகம் வழியாகிய அந்த சாதக முறையிலே நின்று ஞானமெய்தவனும் கடவுளை கும்பிடுகிறான். இந்த மூன்று பேரும் கும்பிடு ரெண்டு, அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு சிலபஸ் இருக்க முடியுமா? இதுதான் கேள்வி. ஒருவருடைய நிலை வேறு, அவர் இப்பொழுதுதான் பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறார், ஒருவர் பாஸ் பண்ணி விட்டார். ஆனால் ரெண்டு பேருக்கும் பயிற்சி நிலை ஒன்று, அவரும் கோயிலுக்கு போக வேண்டும், இவருக்கும் கோயிலுக்கு போக வேண்டும். இதுல என்னையா ஒரு நேர்மை இருக்கிறதா? அவன் தானே சோதனை பாஸ் பண்ணி விட்டான், அவனே போக வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல போகிறான்.
ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் இதனை விளக்குவோம். மாணாக்கர்கள் நாள்தோறும் பாடம் படிக்கிறார்கள். மை வருத்தம் பாராமல், பசி நோக்காமல், கண் துஞ்சாமல் படிக்கிறார்கள். அவர்களைப் போலவே பாடம் நடத்துகிற ஆசிரியரும் நாள்தோறும் படிக்கிறார்.
இந்த மூன்றும் உண்மையாக படிக்கிறவனுக்கான லட்சணம். மை வருத்தம் பார்க்க கூடாது, கண் துஞ்சக்கூடாது, பசி பார்க்கப்படாது. நாங்கள் இது மூன்றுக்கும் போக மிச்ச நேரத்திலே படிக்கிறவர்கள். அதான் இந்த உண்மை படிப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். மேலே போங்கள்.
ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் இதனை விளக்குவோம். மாணாக்கர்கள் நாள்தோறும் பாடம் படிக்கிறார்கள். மெய் வருத்தம் பாராமல், பசி நோக்காமல், கண் துஞ்சாமல் படிக்கிறார்கள். அவர்கள்
மாறி அமைத்திட்டார். சரி, இப்ப தெரிகிறீங்க, பேசுங்க.
அவர்களை போலவே
கண்டுஞ்சாமல் படிக்கிறார்கள்.
அவர்களைப் போலவே பாடம் நடத்துகிற ஆசிரியரும் நாள்தோறும் படிக்கிறார், குறிப்பெடுக்கிறார். ஆனால் இவ்விருவர் படிப்புக்கும் வேறுபாடு உண்டு அல்லவா? மாணாக்கர்கள் அறிவை ஈட்டுவதற்காக முயன்று உழைத்து படிக்கிறார்கள். ஆசிரியரோ முன்னரே கற்று வைத்த பொருளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக படிக்கிறார். இவர் உழைத்து படித்து படிக்க வேண்டியதில்லை, சற்றே புத்தகத்தை புரட்டினால் போதும். எனவே இவ்விருவர் படிப்புக்கும் பெரிதும் வேறுபாடு உள்ளது என்பது புலனாகும். இதே போலத்தான் சரியை முதலிய சாதனங்களில் நிற்போர் சிவஞானத்தை பெறுவதற்காக குருலிங்க சங்கம வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள். சீவன் முத்தரோ தாம் முன்னரே பெற்றுள்ள சிவஞானத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவ்வழிபாட்டினை மேற்கொள்கிறார்கள். எனவே சாதகரும் சீவன் முத்தரும் செய்யும் வழிபாடு தோற்றத்தில் ஒன்று போல காணப்படினும் பெரிதும் வேறுபட்டு நிற்கும் என்பது அறியற்பாலது.
அது முதல் சொன்ன செய்தியே வலியுறுத்துகிறார். மற்றவர்களுடைய வழிபாட்டுக்கும் முத்துநிலையுற்றவனுடைய வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் தம்மை உயர்த்துவதற்காக படிக்கிறார்கள். இவர்கள் உயர்ந்த நிலையிலிருந்து தாழாமல் இருப்பதற்காக படிக்கிறார்கள். ஆகவே ரெண்டு பேரும் ஒரு செயலை செய்கிறார்கள் என்பதற்காக இரண்டு பேருடைய நிலையும் ஒன்று என்று நாம் நினைக்க கூடாது என்பதற்கு உதாரணமாக சிரமப்பட்டு படிக்கிற மாணவனையும் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக படிக்கிற ஆசிரியனையும் எடுத்துக்காட்டி சொன்னான். மருந்து நோயாளி வீட்டிலும் இருக்கும், வைத்தியர் வீட்டிலும் இருக்கும். நோயாளியிடம் வீட்டிலையும் மருந்து இருக்கும், நம்ம டாக்டர் சைலஜா அம்மா வீட்டிலையும் மருந்து இருக்கும். என் வீட்டிலே மருந்து இருந்தால் நான் நோயாளி என்று அர்த்தம். அவர் வீட்டிலே இருக்கிற மருந்து அவரை டாக்டர் என்று காட்டு. அதுபோலத்தான் மற்றவர்கள் தொழுவது என்பது அவர்கள் அதில இருந்து தப்பி வழியிலே வருவதற்காக, இவர்கள் தொழுவது என்பது தப்பிய நிலையை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று புரிந்து கொண்டவர்.
பத்திதனில் நின்றிடுவர். வாழ்க்கையில் அடைய வேண்டிய மேலான பேரு சிவத்தை பெறுதலே. உயிர்களுக்கு அதனினும் சிறந்த பேரு வேறொன்றும் இல்லை. சிவமோ ஆறாலும் காண்டற்கரிய பொருள். அதனை எவ்வாறு அடைவது? அன்பே அவனை அடைதற்கு வழி என்று சாத்திரங்களும் தோத்திரங்களும் ஒருமுகமாக கூறுகின்றன. அவனை அடைவதற்கு தடையாயிருப்பது நான் என்னும் தற்போதம் ஆகும். நான் என்று உயிர் தன்னை தனித்து நிற்கும் பொருளாக எண்ணுகின்ற வரையில் அது இறைவனோடு ஒன்ற முடியாது. உப்பானது நீரோடு கலந்து ஒன்றுபட வேண்டுமானால் உப்பினது கட்டித்தன்மை கெட வேண்டும். அதுபோல உயிர் இறைவனோடு ஒன்றுபட வேண்டுமானால் நான் என்ற தற்போதம் கெட வேண்டும். உள்ளம் உருகில் உடனாவார் என்ற ஞானசம்பந்த திருவாக்கு 2:111-3 இக்கருத்தை உட்கொண்டு எழுந்ததாகும். இதில் உள்ளம் என்பது நான் என்னும் தற்போதத்தை குறிக்கும். உருகுதலாவது அத்தற்போதம் கெட நிற்றல். எனவே உள்ளம் உருகுதல் என்பது யான் எனது என்னும் செருக்கு நீங்கிய நிலையை உணர்த்துகிறது.
இது சாத்திர நூல்களும் சொல்லுகிறது, தோத்திர நூல்களும் சொல்லுகிறது என்கிறார். அதாவது கடவுளை அடைய வேண்டும், இந்த வழிகளாலே அடைய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியாகிவிட்டது. கடவுளை அடைவதற்கான உறுதியான அந்த நிலையிலே நாம் நிற்பதற்கான உறுதியான வழி அன்புதான். அன்பை தர பாருங்கள், இவ்வளவு இயற்கையோடு யதார்த்த வாழ்வோடு நம் சமய வாழ்வினுடைய முடிவு வந்து பொருந்துகிறது என்று எல்லாவற்றையும் விட்டு வெளியிலே வா என்று சொன்னவர்கள் அதனுடைய நிறைவு சொல்லுகிற பொழுது அன்புள்ளவனாக இரு, அன்புள்ளவனாக இரு. நான் எப்பொழுதுமே சொல்வது சமயப்பாதையிலே, வழிபாட்டு பாதையிலே, ஆன்மீக பாதையிலே நடக்கிறவர்கள் இடையிடையே தம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நாம் போகிற பாதை சரிதானா என்று பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எங்காவது ஒரு இடத்துக்கு போகிறீர்கள், போகிற பொழுது இப்ப எல்லாம் இந்த கூகுளோ ஏதோ வந்துவிட்டது, அதை தட்டி தட்டி பார்த்துக் கொள்வார்கள். போகிற பாதை சரிதானா என்று பார்த்துக் கொள்வார்கள். முன்பு காலத்திலே அந்த அறிவிப்பு பலகை இருக்கு, சரிதானா சரிதானா என்று பார்த்து பாதை என்றால் பிரயாண வழியிலே தூர போய்விட்டால் இப்ப இந்த திரும்பி வந்து போவது என்பது ரொம்ப கடினமாகிவிடும். ஆகவே இடையிடையே நாம் போகிற பாதை சரியா என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீக பாதையிலே போகிறவர்கள் அந்த பாதையை பரிசீலிக்க வழி என்ன என்று கேட்டால், உங்கள் உள்ளத்தில் முன்பிருந்ததை விட இப்பொழுது அன்பு பெருகுகிறதா, சரியான பாதையில் என்று அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் எத்தனை தேவாரம் படித்தாலும், எத்தனை தத்துவம் படித்தாலும், நீங்கள் என்னதான் வாய்ப்பாடாக மனநமாக சொன்னாலும், ஆயிரம் கேள்விகள் கேட்டு ஆயிரம் பதில்கள் சொல்லி தெளிவடைந்தாலும், அன்பு உருவாகாத பட்சத்திலே உங்கள் பாதை பிழை என்று அர்த்தம். மேற்சொன்னவை எதுவுமே இல்லாமல் அன்பு மட்டும் இருந்தாலே அது சரியான பாதை என்று அர்த்தம். கண்ணப்பர் கதை அதுதான். அவருக்கு ஒன்றும் தெரியாது, அன்பு மட்டும் இருந்தது. கடவுள் ஆறாம் நாளே ஓடி வந்து பற்றி கொண்டார். ஆகவே அதை நன்க தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்புதான் பாதை. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். தத்துவ நூல் சொல்லுகிறது. திருமூலரை தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் கொள்வார்கள். அதனாலேதான் திருமுறை வரிசையிலே இது மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஆறு சைவ சித்தாந்தத்தினுடைய ஆக உண்மை கருத்துக்களை முதல் முதல் சொன்ன நூலாக திருமந்திரத்தை எடுப்பார். அவர் சொல்லுகிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிறார். அன்பு வேறே சிவன் வேற என்று ஒருத்தன் சொன்னா அவருக்கு புத்தி இல்லை என்று அர்த்தம். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாக அமர்ந்திடுவாரே. அன்பு காட்டுதலை விட ஒரு சிவ வழிபாடு கிடையாது. இதை சைவம் சொல்லுகிற பொழுது சமூக வாழ்க்கையே அது எவ்வளவு உயர்த்துகிறது என்று நினைத்து பாருங்கள். ஒரு சின்ன உயிருக்கு துன்பம் வந்தாலும் மனம் கலங்குகிறதனால் நீதான் சைவம், நீதான் சைவத்தை அனுபவிக்கிறவன். உயிரினுடைய வருத்தம் கண்டு கவலையே படாமல் ஞானசம்பந்தர் திருமருகளுக்கு போகிறார். கோயிலுக்கு கும்பிட வேணும் என்று ஆர்வத்தோடு போனவர் பக்கத்திலே ஒரு பெண், அது உங்களுக்கு அந்த கதை தெரியும், பக்கத்திலே ஒரு பெண் கணவனை இழந்து நிற்கிறாள், பாம்பு கடித்து விடுகிறது கணவனுக்கு. நாங்களா இருந்தால் நாங்கள் அவ்வளவு தூரத்திலிருந்து கோயிலுக்கு வந்தாங்க, இதுல மெனக்கிட முடியாது என்று மக்கள் கதையாலே கோயிலுக்கு போயிருப்போம். ஞான சம்பந்தர் கோயிலுக்கு போறதை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணினுடைய துன்பம் கேட்டு தீர்த்து வைக்கிறார். சடையா இருமாள் என்ற அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். அந்த கடவுளோட போய் நியாயம் பேசுறான், எப்படி இந்த பெண்ணை விடலாம், உடையாய் தகுமோ என்று கேட்கிறார். இந்த பெண் இப்படி உன் பெயரை சொல்லி அழுகிறாளே, நீ எப்படி விட்டுட்டு இருக்கலாம் என்று கேட்கிறார் என்றால் அன்பினுடைய விருத்தியை நாம் அவர்களிடமெல்லாம் காணுகிறோம். அந்த அன்பின் அவசியத்தை நிறைவாக சொல்லுகிறார்.
அன்பே அவனை அடைதற்கு வழி என்று சாத்திரங்களும் தோத்திரங்களும் ஒருமுகமாக கூறுகின்றன. அவனை அடைவதற்கு
ஞானசம்பந்தரும் இது சாத்திரத்திலே சொன்னேன், தோத்திரத்திலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறிக்குவிப்பது. இது நமசிவாயம். நமசிவாயம் ஓதினா எல்லாம் நல்லது கிடைக்கும் என்று சொன்னா சும்மா கிடைக்காது. அதாவது ஒரு மருந்து சாப்பிட்டால் பத்தியத்தோடு சாப்பிட வேண்டும் என்பது நம் பழைய மரபு. இப்ப இந்த மேற்கு நாட்டாருடைய வைத்தியம் வந்தவர்கள் நீ சாப்பிட்றதையும் சாப்பிடும் மருந்தையும் குடி என்று சொல்லி தந்து விட்டார்கள். அதாவது வாயுவினாலே ஒரு கோளாறா, அதுக்கான பத்தியம் உண்டு, அந்த பத்தியத்தோடு மருந்து தின்றால்தான் அந்த அது செய்ய. ஒரு பக்கம் மண்ணெண்ணையும் ஊற்றிக்கொண்டு தண்ணியை ஊற்றினால் நெருப்பு நூறுமா அணையுமா? ஆகவே பத்தியம் என்பது பத்தியம் பெற வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதுபோல பஞ்சாங்கிரத்தை சொல் எல்லாம் கிடைக்கும் என்றால் சும்மா நமச்சிவாய நமசிவாய என்று அவனை அடிச்சு இவனை குத்தி இவன்ல பொறாமப்பட்டு இவனுக்கு குழி பறிச்சு நமசிவாயின்னு சொன்னா ஒரு பிரயோசனமும் கிடையாது. அது அந்த அந்த நமசிவாய மந்திரம் ஒன்றும் செய்யும். அதனால ஞானசம்பந்தர் நிபந்தனைகள் விதிக்கிறார். ஒதுவார்தமை நன்னறிக்குப்பது நாதன் நாமம் நமச்சிவாயவை, இவ்வளவுதான் பாட்டு. ஒதுவார்தமை நன்னறிக்கு விற்பது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதுக்கு முன்னுக்கு நிபந்தனை வைக்கிறார். என்ன நிபந்தனை என்றால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இவ்வளவும் நிபந்தனை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குதல் என்றால் அவர்களே முதல் விருப்பம் பெற வேண்டும், பிறகு உள்ளம் நெகிழ வேண்டும். அந்த நெகிழ்ச்சி என்பது அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. உள்ளம் நெகிழ வேண்டும், அந்த நெகிழ்ச்சியினுடைய அடையாளமாக கண்ணிலே கண்ணீர் வர வேண்டும். அப்ப இவ்வளவு இந்த மூன்று நிபந்தனையோடு ஓதுவார்தமை நன்னறிக்கு வைக்கிறேன். அது சும்மா நாம இதான் பாருங்க, சாத்திரம் படிக்கிற பொழுது தோற்றம் தான் நமக்கு அந்த அந்த விஷயங்களை உறுதி செய்வது. நமசிவாயம் சொல்லென்று சாத்திரம் சொல்லிவிட்டது, எப்படி சொல்லென்று தோற்றம் சொல்லுகிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு வைக்கும். ஆகவே அந்த கசிதலாகிய அன்பு ரொம்ப முக்கியம் என்பதை சொல்லி முடிக்கிறார்.